அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14-17 முடியே. யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோட்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோட்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோட்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோட்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய்போகா என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறை சிந்தனையினுடைய நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அநேகருடைய உள்ளங்களை அது கடந்து பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அநேகர் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீங்க. உங்களை மீண்டுமாய் நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்தி ஆண்டவருடைய பெயராலே இந்த இறை சிந்தனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் வருகிற போது நம்ம அதை குறித்து நம்ம செய்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, எப்படி செயல்படுறதுங்கிறத நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி ஜெபிக்கிறது, எப்படி பைபிள் படிக்கிறது, எப்படி என்னுடைய நற்கிரியைகளை செய்கிறது, இப்படி பல்வேறு விதமாக வெளிப்பாடுகள் கிடைக்கும். அந்த வெளிப்பாடுகள் தான் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நிறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதனால் நீங்கள் அப்படி கிடைக்கிற போது அந்த வெளிப்பாடுகளை நீங்கள் உணர்ந்து அதனுடைய வழியிலே கடந்து போகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் உலகத்தில் 1000 கவலை உண்டு. எனக்கும் ஒரு கவலை உண்டு. என்னென்னா, எப்படியாவது இந்த பைபிளில் இருக்கிறத எல்லாருடைய உள்ளத்திலையும் கொண்டு போய் திணிச்சிருட்டால் போதும். வார்த்தை உள்ளே போயிடுச்சுன்னா ஆண்டவருடைய வல்லமையான செயல் நடக்கும். எங்களுடைய வேலை விதைக்கிறது தான். நாங்கள் விதைச்சிட்டு போயிட்டே இருப்போம். விளைய செய்கிறது ஆண்டவருடைய வேலை. சில பேருக்கு சில இந்த இதெல்லாம் இது கூட அது கம்மி அப்படின்னு நம்ம எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது எதை நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவை கொடுக்கிறதா, அல்லது இந்த வார்த்தை உங்களை கேள்வி கேட்கிறதா, அது ஏதோ ஒன்று வேலை செய்யும். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வீடுகளுக்குள்ளே போகிறோம். சில நேரத்தில் சாமியாருங்கெல்லாம் ஹவுஸ் விசிட் வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க சில பேர் டப்புன்னு எழுந்திரிச்சு ஃபாதர் வராருன்னொன்னே பின்னாடி வழியாக ஓடி போயிடுவாங்க. அவங்க எங்கேயாவது இதுக்குன்னே ஒரு வேலையை கண்டுபிடிப்பாங்க. ஏன் தெரியுமா, ஒரு ஃபாதர் வராருன்னா அவர் மேலே எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. ஆனால் ஒரு ஃபாதரோட வந்து அவங்களால பேச முடியாது. ஒரு ப்ரீஸ்ட் வராரு அப்படின்னா அவங்கள எதுக்கு அவர் வந்தாருன்னா நீ அது ஒழுங்காக இருக்கியா அது ஒழுங்காக இருக்கியான்னு கேட்பாரு. எதுக்கு அந்த இடத்துல உட்காந்து நம்ம அவர் கேட்குறதுக்கு ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமே. அதனால் ஏதாவது இக்கதப்பாக கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறது, பொய்யும் சொல்ல முடியாது மறைக்க முடியாது. அதனால் என்ன செய்வாங்க, அந்த சூழலை அவங்க என்ன செய்வாங்க, வேண்டான்னு சொல்லி விட்டு விலகி போவாங்க. அதே மாதிரி தான் இந்த வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போது சில நபர்கள் என்ன செய்யலாம் செய்வாங்க அப்படின்னா, இதை அவாய்ட் பண்ணுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போது அவங்கக்கிட்ட என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, அவங்க தீமைக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த தீமை அந்த இந்த இறை வார்த்தையை வந்து அவங்கள கேள்வி கேட்கும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க, அல்லது அதை பைபாஸ் பண்ணுவாங்க, பைபிள் வாசிக்கிறத மறுப்பாங்க. இந்த இறை சிந்தனை கேட்குறத அவங்க என்ன செய்வாங்க, என்ன இருக்குது அதில், இவ என்ன பெரிய ஆளா, ஏதாவது ஒரு அக்யூசியேஷன் வச்சு தான் ஒதுங்க முடியும், அப்படி ஒதுங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்க விரும்புகிறவங்க சேலஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் உட்காந்து கேளுங்க, உட்காந்து கேட்டுட்டு ஆண்டவர் என்ன பேசுகிறாரு அந்த இதயத்தை நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம், இட்ஸ் அ வார், நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போர். அந்த போரில் நீங்கள் நன்மையானவைகளுடைய பிள்ளைகளாக நன்மைத்தனத்தினுடைய அடையாளமாக இருக்கிறீங்கன்னா அதை நோக்கிய காரியங்களை நீங்கள் பார்க்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. வீட்டில் நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை, கடவுளுக்கு இந்த பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு எப்படா கொரோனா செத்துருமோ ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயத்தில் எல்லோரும் அவங்கவுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சில பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஐயோ சீக்கிரம் எல்லா நிலைமையெல்லாம் சரியான வேலைக்கு போகலாமே அப்படின்னு. இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோம்னா இங்கே ஒருத்தருக்கும் ஆடியோ ரிப்பேர் பண்ணுறவருக்கு ஆடியோ ஒழுங்காக போகணும், சாமியார் கீழே குனிஞ்சிடக்கூடாது, மைக் ஒழுங்காக எடுக்கணும் அப்படின்ற பயம். வீடியோக்காரருக்கு என்ன பயம், சாமியார் எங்கேயாவது திரும்பி திரும்பி பார்த்துடக்கூடாது, ஃப்ரேமை விட்டு கையை வெளியில் நீட்டிடக்கூடாது, சாமி ஃப்ரேமுக்குள்ளேயே நில்லுங்க ஃப்ரேமுக்குள்ளேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டுக்காரருக்கு ஒரு பயம், அவருக்கு ஒரு கவலை, பயம் இல்லை ஒரு கவலை, என்னென்னா லைட்டு ஒழுங்காக அடிக்கிறாங்களா நமக்கு அப்படின்னு ஒரு கவலை. இன்றைக்கி கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரமாக ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, என் வீட்டுக்காருக்கு இன்னும் ரெண்டு லைட்டு நல்லா போடுங்க அப்படின்றாங்க. அவர் ஏன் எனக்கு இப்படி மண்டையில் லைட் அடிக்கிற மாதிரி போடுறீங்க, மூஞ்சில் லைட் அடிக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார். அப்படி ஒருத்தருக்கும் ஒரு கவலை, சாமியாருக்கும் ஒரு கவலை, பவுடர்லாம் கலையிறதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்குமே, பவுடர்லாம் அடிச்சுட்டு வந்து மேக்கப்போடு நிற்கும் போது இவங்க எல்லாம் லேட் பண்ணி எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சுன்னா பவுடர் கலைஞ்சிருமே அப்படிங்கிற பயம். பாருங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஒரு கவலை இருக்குது, கடவுளுக்கும் ஒரு கவலை இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். உட்காந்துருக்கிற உங்களுக்கும் ஒரு கவலை இருக்குது, சாமியார் இன்றைக்கி சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சிருவாரா இல்லை இன்றைக்கும் ஒன்றரை மணி நேரம் எடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கவலை. இப்படி எல்லோரும் ஒரு ஒரு கவலையில் உலகமே ஓடிக்கிட்டு இருக்கிற போது அந்த அந்த கவலைகளுக்கு மத்தியில் கடவுளுக்கே ஒரு கவலை இருக்குது. அது என்ன தெரியுமா, உன்னையும் என்னையும் காப்பாற்றுற கவலை. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, நம்ம குட்டி பிள்ளைகளெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா நல்லா இருந்தால் தானே குட்டி பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். அப்பா அம்மா வந்து தீமையின் அடையாளமாக மாறிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு தீமையை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு அம்மா கேட்டகிசம் கிளாஸில் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய டாட்டர் இனிமே கேட்டகிசம் கிளாஸுக்கு வரமாட்டோம் அப்படின்னாங்க. வந்து நான் ஒரு பங்கில் இருந்தப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் தான் இன்சார்ஜ், நான் வெளியில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே விரட்டி விட்டுக்கிட்டு கேட்டகிசம் கிளாஸ் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னுடைய மக வந்து டுடே ஷி வில் நாட் பி தேர், ஷி வில் நாட் கம் ஃபார் கேட்டகிசம் கிளாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் தான் சொன்னாங்க. நான் ஒன்று, ஏம்மா என்ன விஷயம், எதுவும் வெளியூர் போகிறீங்களா, ஊருக்கு போகிறீங்களா, சரி ஓகே லீவ் எடுத்துக்கோங்க அடுத்த வாரம் அனுப்பிச்சி விடுங்க. இல்லை இல்லை அடுத்த வாரமும் அவன் வரமாட்டான். சி என்னம்மா என்ன பிரச்சனை, அடுத்த வாரம் வரமாட்டான், இல்லை இனிமேல் அவன் வரவே மாட்டான், அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, வரவே மாட்டான். அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், அந்த அம்மா வந்து நான் கேட்டேன், எதுவும் வெளியூர் போகிறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா, என்ன பிரச்சனை, இது தெரிஞ்சுக்க ஒரு ஆசை தானே, வரமாட்டான், ஆ சரிம்மா வரமாட்டாளா ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்புறம் டெல் மீ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னேன். உடனே அந்த அம்மா உடனே சொல்லுது, ஷி மை டாட்டர் ஹேஸ் அ வெரி ஹெக்டிக் ப்ரோக்ராம், யூ நோ இட்ஸ் வெரி வெரி சண்டே மார்னிங் வி ஷி ஹேஸ் 7 to 8 அபாக்கஸ் கிளாஸ், 8 to 9 வந்து மேக்ஸ் கிளா இது ஏதோ சயின்ஸ் டியூஷன், அப்புறம் 9 o'clock வந்து சாப்பிடுவாங்களாம், சாப்பிட்டுட்டு 10 o'clock வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குதான், அது 12 o'clock வரைக்கும் இருக்குதான். பாருங்கள் என்ன உங்கள் பிள்ளை தவளையான்னு கேட்டேன். உன் பிள்ளை தவளையாக இருந்தால் தான் அது தண்ணியில் தீந்துணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நீ போய் அவ்வளோ நேரம் விடலாம். பாருங்கள், அவங்க டைம் டேபிள் நிறையா சொன்னாங்க, இது இருக்குது இது இருக்குது இது இருக்குது, அதனால் என் பிள்ளையால் வர முடியாது. இப்போ பாருங்கள், நாங்கள் கடிசன் கிளாஸ் எதுக்கு பங்கில் எடுக்கிறாங்க, சாமியார்களுக்கு தேவையா, நீ எப்போ எப்போ எக்கடி எந்த கற்றுக்கிட்டு போனால் எங்களுக்கு என்ன, அப்படி விடலாமே. ஏன் சாமியாருங்க உங்கள் பிள்ளைங்க மேலே அக்கறையாக இருக்கிறாங்க? இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு கடிசமே தெரியல. ஒரு ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கிறோம், ஒரு இன்ஸ்பெக்ஷன் போய், அது பெரிய ஸ்கூல், அது பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல் பேரெலாம் சொல்லக்கூடாது, பெரிய ஸ்கூல், அந்த ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துருக்குறாங்க, நான் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது முன்னாடி உட்காந்துருக்கிற பிள்ளைங்க எப்போ ஸ்டூடியஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த கேள்வியை முன்னாடி இருக்கிற பையன்ட்ட நான் மொத்தம் பொதுவாக கேட்டேன். புஸத்தை எடுத்து கடைசி பாடத்தில் கேட்டால் ஒன்றும் தெரியல, முன்னாடி பாடம் வந்தால் ஒன்றும் தெரியல, முதல் பாடம் ஒன்றும் தெரியல, கேள்வி புஸத்தில் இருக்கிறதுக்கு கேள்வி பதில் தெரியல. சரி, அப்புறம் அதை மூடி வச்சுட்டு அடுத்தது ப்ரேயருக்குள்ளே போகிறேன். ப்ரேயர் கேட்டகிசம் இல்லையா, அப்படி இப்படின்னு ப்ரேயர் கேட்டால் ஒன்றுமே தெரியல. சரி, கடைசியில் நானே இறங்கி 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 வந்து பரலோகத்துக்கு மந்திரம் வந்து நின்றுட்டேன். பரலோகத்து மந்திரம், அவர் ஃபாதர் இன் ஹெவனுக்கு வந்து நின்றுட்டேன். அப்போ முன்னாடி உட்காந்துருக்க, சரி இவனாவது பேரை காப்பாற்றுவான்ட்டு டே அவர் ஃபாதர் சொல்கிறா அப்படின்னு எந்திரிச்சு, அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன், ஹலோ 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 ஹலோன்னு அதரா, அர்த்தது என்னடா அப்படின்னு, ஹலோ ஹலோ பி தே நேம் வரல. பாருங்கள், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பெரிய பள்ளிகளில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, நான் பெரிய பெரிய படிப்புலாம் சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் பரலோகத்து மந்திரம் வரல. இங்கிலீஷ் மீடியம் தானே பிள்ளைங்க, எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் ப்ரேயரும் தெரியாது, தமிழ் ப்ரேயரும் தெரியாது, ரெண்டும் தெரியாது, பரிதாபமாக நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் எதுக்காக இதை சொல்லுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எதை நம்ம எடுத்து கொடுக்கணுமோ அதை கொடுக்காம நம்மளுடைய கவலைகள் எல்லாம் வேறு விதமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதை கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு? ஒரு ஞானமற்ற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம், ஞானம் இல்லாத சூழல். அதைத்தான் அந்த சகோதரி இன்றைக்கி வெளிப்படுத்துகிறான், கேட்டகிசம் கிளாஸுக்கு என் பிள்ளை வரமாட்டாள். அப்போனா என்ன அர்த்தம்? ஐ டோன்ட் வாண்ட் திஸ். அப்போ அதில் என்ன கிடைக்கிது? கேட்டகிசம் கிளாஸில் கடவுளை பற்றிய காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. சின்னத்தில் விதைச்சா தான் ஏதாவது தங்கும் பெருசில். இப்போ இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, சிறு வயதில் அங்கங்கே கேட்டகிசம் கிளாஸ் எடுத்தாங்க, சிஸ்டர்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க, பிரதர்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று இல்லை உள்ளத்தில் விதைச்சாங்க. அந்த விதையினுடைய அந்த விருட்சம் தான் இன்றைக்கி நம்மகிட்ட பார்க்குறது. அதில் விதைக்காமல் எதுவுமே வெளியில் வர முடியாது. பாருங்கள், இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தெரியல, ஹவு மெனி பிள்ளைங்களை கேட்டால், ஹவு மெனி கார்டன் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க. ஒரு பையன்ட்ட கேட்குறேன், நமக்கு எத்தனை கடவுள்ரா இருக்கிறார் அப்படின்னு, அவன் 12 கடவுள் அப்படிங்கிறான். எங்கேருந்துரா சொல்லி கொடுத்தாங்க உனக்கு அப்படின்னு. நற்கருணையில் யார் இருக்கான்னா தெரிய மாட்டேங்குது. நற்கருணையில் யார் இருக்கா தெரியல, பிள்ளைங்களுக்கு தெரியல. இட்ஸ் அ பேசிக் கேட்டகிசம் பாருங்களேன். கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவான், பொதுவாக சொல்லுவான். ஒரு சாமியார் இப்போ இது புதுநன்மை கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறார், அப்போது பிஷப் திடீர்னு அந்த வழியாக போனவர் உள்ளே வந்துட்டார். அப்புறம் பிஷப் எல்லோரும் வரவேற்றோடனே உடனே, என்னது இது கிளாஸ் அப்படின்னார் பிஷப். உடனே கடிசம் கிளாஸ், இது புது நன்மைக்கு படிக்கும், புது நன்மை அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், ஒரு பயில் எழுப்பி, நாட்கருணைக்குள்ளே யார் இருக்கிறா அப்படின்ட்டார். அவன் சொல்லிட்டான் அந்தோனியா இருக்காருன்னு சொல்லிவிட்டான். பிஷப்புக்கு கோவம் வந்து சாமியாரை திரும்பி முறைக்கிறார், என்னடா நாளைக்கு புது நன்மை கொடுக்க போகிறேங்கிற அவன் அந்தோனியா இருக்கிறாருங்கிறான் அப்படின்னு. உடனே சாமியாருக்கு கோவம் வந்து மானத்தை வாங்கிவிட்டான். அந்த பையன் அடித்து போய் உங்கள் அப்பனை கூட்டிகிட்டு வாடா, அப்பாட்ட போய் சொன்னான், அந்தோனியா இருக்கிறாருப்பா இது மாதிரி சொன்னேன், ஃபாதர் வந்து என்னை கொண்டு கூப்பிட்டு வர சொன்னார். அவர் கோபமாக வர்றார், அட படுபாவி பயில, நாளைக்கு ஒன்றைய வச்சு பந்தல்லாம் போட்டு பெரிய வசூலே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம், இவன் கெடுத்துருவான் போல இருக்கே அப்படின்ட்டு வந்து, என்னங்க சாமி அப்படின்னு, என்னையா நாளைக்கு நட்கரனை வாங்க போகிறான், நட்கரனில் யார் இருக்கான்னு கேட்டால் அந்தோனியா இருக்கிறாருங்கிறான் அப்படின்னு. நீ ஃபாதர் அந்த அப்பாவுக்கு மூச்சு அரைச்சிச்சு, ரெண்டா படா ராஸ்கால் அப்படின்னு சாமியாருக்கு முன்னாடி ரெண்டு போடு போட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நட்கரனைக்குள்ளே ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, இதுதான் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் நடந்துகிட்ருக்கு. நட்கரனைக்குள்ளே யார் இருக்கா தெரியாது. இன்றைக்கி இதெல்லாம் என்னென்னா அடிப்படை கேட்டகிசம் மிஸ்ஸிங். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவருக்குள்ளே வருகிற பிள்ளைகள் உன்னுடைய கவலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம என்னத்தை உள்வாங்கணும் அப்படின்னா, கடவுள் கொடுக்குற ஞானம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். அதை நம்ம யாக்கோபு திருமுகத்தில் ஒரு காரியத்தை நம்ம ஆழமாக பார்க்குறோம். 3வது அதிகாரத்தில் பாருங்கள், 2 விதமான ஞானம் இருக்குதுங்க. உலகம் தருகிற ஞானம், கடவுள் கொடுக்குற ஞானம். ரெண்டு ஞானம், ரெண்டுக்குமே ஞானம் தான் பேர். அந்த விஸ்டம் ஆஃப் தி லார்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது பாருங்கள், உங்களுடைய ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாளும். நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். காட்டணும், நீ நன்னடத்தை இருக்கணும், பணிவு இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட யார்கிட்ட ஞானம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். யார்கிட்ட பணிவு இருக்குது, யார்கிட்ட தாழ்ச்சி இருக்குது, யார்கிட்ட நன்னடத்தை இருக்குது. அப்போ பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் பொறாமை, கசப்பு, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி நீ பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேசக்கூடாது. இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவதல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அப்போ மண்ணுலகத்தினுடைய ஞானம் ஒன்று இருக்குது, அது மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த ஞானம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? படிப்பு இருக்கும், பணம் இருக்கும், பெருமை இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், கார் இருக்கும், கன்றாவி இருக்கும், எல்லாம் இருக்கும். கடவுள் இருக்க மாட்டார். ப்ரைஸ் சொல்லும். இந்த ஞானம் வந்து நம்மளை தூக்கி கொண்டு போய் குப்பையில் போடும். ஒரே வார்த்தையில் யாக்கோபு சொல்லிட்டாரு, அது பேய்த்தன்மை வாய்ந்தது. பேசும்போது பிளவுபடுத்தும், பேசும்போது சண்டையை உருவாக்கி விட்டுரும். நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக தான் பேசுவீங்க, ஆனால் நீ இருக்கிற இடத்துல எப்போவுமே கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்குன்னா நம்ம உணர்ந்து கொள்ளணும், நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு உலகத்தின் ஞானம், அது கொள்ளுகிறது. அது தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது எது? கடவுளுடைய ஞானம். பாருங்கள், அடுத்தது சொல்லப்படுகிறது பாரு, விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மை, அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. இவ பிள்ளைகளே, இந்த ஞானத்தை நம்ம தேடணும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய கிருபைகளையும் அவங்க கண்டுகொள்வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த கிருபைகளை காண முடியாதபடி தவித்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய வேதனை எப்படியா இருக்குதுன்னா, அவங்க தங்களுக்குள்ளே ஒரு நிலையற்ற ஒரு நிலையை உணர்கிறாங்க. சபை உரையாளர் 8:6 சொல்லுது, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு, செய்ய வேண்டிய முறைமையும் முறையும் உண்டு, ஆனால் அவ்வளோ நிலையில் உள்ள மனிதனால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி எல்லாமே காலம் கடவுள் குறித்து வச்சுட்டார். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உரிய வல்லமையும் இருக்குது நம்மகிட்ட. நம்மக்கிட்ட ஆற்றல் கொடுத்துருக்கிறாரு. பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, செயல்படக்கூடிய எல்லா ஆற்றல் உடம்புலேயே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறார். கண்ணுக்கு அவ்வளோ காசு, காது அவ்வளோ பவர், இன்றைக்கி இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராடக்டெல்லாம் வெளியில் எவனாவது செயல்பட்டு செயற்கையில் விற்றான்னா அவன் பெரிய கோடி சுவரன். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே அப்படியே கொடுத்துருக்கிறார். உடம்பை வச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்முடைய உடல் ஒரு அற்புதம், அதிசயம். இட்ஸ் அ ஹையஸ்ட் எஃபிஷியன்ட் மிஷின். அது வந்து எல்லா நேரமும் எல்லாம் அழகாக செயல்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ பாருங்கள், கடவுள் நமக்கு இவ்வளோ அற்புதத்தை இங்கேயே வச்சுருக்கிறார். இதிலிருந்து செயல்படக்கூடிய அடையாளங்கள் எத்தனை எத்தனை. அதனால் இந்த அவல நிலையில் இருக்கிறவன், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, இதை தாண்டி நமக்கு கடவுள் பாருங்கள் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், கணவனை கொடுத்துருக்கிறார், மனைவியை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, தேவை பிள்ளைகளே. அப்போ நமக்கு கூட இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு அற்புதம். அப்போ அவங்களாம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது எவ்வளோ மகிமை. அப்போ அதை உணரணும் நீ முதல்ல. அந்த நம்ம உணர்ந்து என்னால் என்ன சாதிக்க முடியாது, என்னால் முடியும் அப்படின்னு நம்ம எந்திரிக்கணும். அதுதான் ஞானம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் புதைச்சி வச்சுட்டு, ஆமாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போய் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. சில பேர்கிட்ட பேசினோம்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம டவுன் ஆகிடுவோம். ஓ, ஒரு நாள் நான் உற்சாகமாக இருந்தேங்க, உற்சாகமாக இருந்தேன். ஒரு நாள் நடந்தது, உடனே ஒருத்தர் வந்தாங்க, வந்துட்டு கொஞ்சம் பேசணும் ஃபாதர் உங்ககிட்ட அப்படின்னா, சரி வாங்க உட்காருங்க. ஒன்றும் சரியில்லை ஃபாதர், என்ன வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், அப்படிலாம் நினைக்காதீங்க, ஆண்டவர் என்ன ஃபாதர் பண்ணிட்டார், ஆண்டவர் பெருசாக பண்ணிட்டார், ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறாரு, எனக்கு மட்டும் இப்படி பண்ணி வச்சுட்டாரு. இல்லைம்மா, அந்த சூழல்கள்லாம் என்ன சூழல், நம்ம ஒன்று சொல்ல முடியல. அவங்க கவுன்சிலிங் வந்துட்டு அவங்க தான் நம்மளை மடக்கி மடக்கி பேசுகிறாங்க. அவங்க பேச விட்டாச்சு. நம்ம பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் என்னை பேசியே கேட்கல அந்த அவங்க. ஆண்டவர் சொன்னார், நீ வாயை மூடிக்க அப்படின்னாரு. நான் உடனே வாயை மூடிட்டேன். அவங்க பேசிட்டு அப்புறம் எல்லாமே நெகட்டிவ். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பாருங்கள் புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். நம்மக்கிட்ட இருக்கிற அவல நிலையை தூக்கி வெளியில் போட்டுட்டு, எந்திரிச்சு வா பிள்ளையே, ஆண்டவர் கூப்பிட்றார், மகளே எந்திரி, மகனே எந்திரி, ஏன் நீ முடங்கி கிடக்கிற, சூழலெல்லாம் மாறி போயிடுச்சா, அதை விட்டுட்டு வா, ஒரு புதிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, எந்திரி, ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, ஆண்டவர் கூப்பிட்றாரு. இன்னைக்கு நம்ம கொரோனா கொரோனா கொரோனா, ஏன் அந்த நியூஸை பார்க்குற, பார்க்காத, அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க, யூ ஸ்டாப் தட், பார்த்தது போதும். அந்த பயம் பிள்ளைகள் மனசில், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேயை பற்றி பேசுறது, பிசாசை பற்றி பேசுறது, எவன் எவளோட ஓடி போயிட்டான், எவன் எவனோட ஓடி போயிட்டான், இதை பற்றி பேசுறது, சாமியா குருக்களை தவறாக பேசுறது. பாருங்களேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட் பெரிய ஞானியை போல. உனக்கிட்ட இருக்கிற ஞானம் பெருசாக இருந்தால் அதை தனியாக வச்சுக்கணும், பிள்ளைகளுக்கு முன்னாடி காட்டக்கூடாது. சில பேர் அப்படியே நெகட்டிவ் எப்போ பார்த்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு நிலை பிள்ளைகளே, அது அவ்வளவு நிலை. அது அறியாமல் இருக்கிற பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் கடவுளின் ஞானமற்றவர்கள். அதை தேடணுங்கிற ஆர்வம் இல்லை பார்த்தீங்களா, பிள்ளைகளை போய் கேட்டிசன் கிளாஸுக்கு விடணும் ஆர்வம் இல்லை. ஒரு சில பங்குகளில் குருக்களே கண்டுக்க மாட்டாங்க, கேட்டிசன் எதாவது நடந்தால் வச்சியாப்பா ரைட் போயிட்டு வா. அது ஞானமற்ற நிலை. பிள்ளைகள் மீது குருக்கள் அக்கறையாக இருக்கணும். தன் பங்கு பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அது குருவானவர் சரியாக செய்யலைன்னா அவருடைய ஞானமற்ற நிலையை அது வெளிப்படுத்துது பிள்ளைகளை. ஒரு தாய் தந்தை அந்த கேட்டிசன் கிளாஸ் பிள்ளை, ஒரு குருவானவர் அக்கறையாக வேலை செய்கிறாரு, அந்த அக்கறையின் மீது நீங்கள் அக்கறை எடுக்கலைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஞானமற்ற நிலை வெளிப்படும். தேவ பிள்ளைகள் இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள் முதல் வாசகத்தில் என்ன சொல்கிறார், விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். ஆண்டவர் கட்டி எழுப்பிட்டே தான் இருக்கிறாரு அவ்வப்பொழுது. இப்போ இந்த கொரோனா கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் பார்க்குற விதம், இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்னா பிள்ளைகள் என்ன செய்வோம், எல்லாம் வெளியில் போயிருங்க, வீட்டுக்குள்ளே வராதிங்க, கழுவணும். அப்போ ஆண்டவர் அப்படி தான் நம்மளெல்லாம் உட்கார வச்சார். எதுக்கு இந்த பூமியை இப்போ அவர் புதுமை புதுசாக ஆகிறார், புதுசாக்கி நம்மளுக்கு புதுசாக கொடுக்க போகிறார், கட்டி எழுப்புறார். அப்போ நாம் இந்த தீமை நாட்களில் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில் உட்கார்ந்துருந்தீங்களோ நீங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் கை தட்டிக்கணும், ஒரு தடவை உங்களுக்காக நீங்கள் கை தட்டிக்கணும். பிள்ளைகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்காங்க. பிள்ளைகளுக்குள்ள நீ சொன்னப்போ கேட்க முடியாத பிள்ளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு மகிழ்ச்சி அடையுது. உன் பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வருதுன்னா கட்டி எழுப்பி இருக்கிறீங்க. பாருங்க, ஒரு சகோதரர் சொன்னார், ஃபாதர் வி லைக் டு கிவ் சம் டொனேஷன் அப்படின்னு சொல்லி, திஸ் இஸ் என்ன உங்கள் பேர் போட்டுக்குவான்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, நோ நோ ஃபாதர், இது வந்து எங்கள் பிள்ளைங்க கொடுத்த டொனேஷன், அவங்களுக்கு ஸ்கூலில் கிடைச்ச ஒரு தொகை, அது ஏதோ கிஃப்ட்டு கிடைச்சது, அதை என் பிள்ளைகள் சேர்ந்து இதாக கொடுக்குறாங்க. பாருங்களேன், இட்ஸ் எ கிஃப்ட். அப்போ அவங்களுடைய அந்த எழுச்சி பாருங்களேன், மன எழுச்சி. எனக்கு கொடுத்தாங்கன்றதுக்காக நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே வரப்போகிறதில்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்கு தான் நம்ம செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட தான் நம்ம அதை ஒப்படைக்கிறோம், ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறோம். அப்போ அந்த எழுச்சியை பாருங்கள், மன எழுச்சி அதெல்லாம். அப்போ அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, ஆண்டவர் இன்னும் கொடுப்பார் நம்பிக்கை, ஆண்டவர் எனக்கு தருவார், இப்போ இது ஆண்டவருக்கு அப்படிங்கிற உணர்வு பாருங்கள். அது கொடுக்கறதனுடைய எல்லா தளத்திலும் வெளிப்படணும். பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கொடுப்பாங்க, அப்போ கடவுளுக்கு முன்னாடி போய் உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, மக்களாகி இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். பாருங்கள், கொரோனாவினுடைய வேதனையில் நீ கிடக்கிறியா, ஐயோ என்னுடைய தொழில் நலிஞ்சு போச்சே, எனக்கு வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, நீ கவலைப்பட்டு கிடக்கிறியா, நீ கவலைப்படாத. ஆண்டவர் முன்னைய நன்னிலைக்கு, நீ எந்த இடத்துல இருந்தியோ அதே இடத்துக்கு உன்னை நான் தூக்கிட்டு போய் உட்கார வைப்பேன். ஆண்டவர் சொல்கிறார் இசையா புத்தகத்தில், நம்ம பார்க்கலாம் 39 அதிகாரம் பார்த்திங்கனாக்கா, உன்னை அடிப்பேன், உதப்பேன், நீ பாவம் பண்ணிட்ட, உன்னை விரட்டுவேன், அவெல்லாம் வரும். 40 அதிகாரத்தில் ஒரு இசையா என்ன செய்கிறாங்க, அந்த குழுவினர் யோசிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் ஆண்டவரை குறித்து இப்படியே கோபமாகவே பேசிக்கிட்டு இருந்தா, இந்த பிள்ளைகள்லாம் நொடிச்சு போயிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு 40 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இறங்கிச்சு பாருங்க, ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி, கடுமையாக பேசாத, இனிமையாக பேசி உரத்த குரலில் அவருக்கு சொல்லுங்கள். அதைத்தான் இப்போ நாங்கள் செய்துட்ருக்குறோம். உரத்த குரலில் நாங்கள் சொல்கிறோம், உன் ஆண்டவர் உன்னை காப்பாற்ற அவர் இறங்கி வந்துட்டார், நீ நம்பணும், என் பக்கத்தில் தான் இருக்கிறார் அவர்னு நம்பணும், என்னோடு அவர் இருக்கிறார்னு நீ நம்பணும். அப்போது அது உண்மையான உடனிருப்பு உறுதி செய்யப்படும். ஆண்டவர் இறங்கி வந்து உன்னோடு இருந்து உதவி செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், அவர் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும், அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொளி ஒன்று முழங்குகிறது, பாலைவனத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பாருங்கள், நல்ல வார்த்தைகள். எந்திரி ஆண்டவருடைய பிள்ளையாக போடு, சக்தியுள்ள பிள்ளையாக மாறு. ஆண்டவர் எல்லாத்தையும் சரி செய்கிறாரு, உங்கள் குடும்பத்தை சரி செய்கிறார். பிள்ளைகளை நீ நம்புறியா? இதோ ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், எந்திரிச்சு நில்லு, நீ முடங்கி கிடந்தது போதும், உன்னுடைய வழிகளை சீராக்க, காலையில் 9 வரைக்கும் தூங்காத, எல்லாம் என்ன எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன், எல்லாம் தான் போயிடுச்சு, காலையிலேயே அந்த உற்சாகத்தினுடைய இழப்பு. எந்திரிங்க 5-6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை நல்லா குளிச்சுட்டு ஆண்டவரை துதிச்சுட்டு உட்காந்து பாருங்களேன், புதிய வழிகள் பிறக்கும், புதிய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். செய்து பாருங்க பிள்ளைகளே, எல்லாம் ஆண்டவர் செய்வார். என் அன்பு பிள்ளைகள், நிறைய உதாரணங்கள் உண்டு ஆசீர்வாதத்தினுடைய. உதாரணங்கள் எல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணிட்டு இந்த ஒரு சாட்சியத்தை சொன்னாங்க. டாக்டர்ஸ் எனக்கு, நர்ஸ் அவங்க திருச்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லை ஃபாதர், நாங்கள் டாக்டர்கிட்டலாம் போனோம், எல்லாருமே நோ நோ. கடைசியாக சொல்லிட்டாங்க, யூ டோன்ட் ஹவ் எனி பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சைல்டு அப்படின்ட்டாங்க. உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், வேறு மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், IVF அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலை, அதுக்கு போக விரும்பலை. ஏன்னா நம்மளுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. நம்ம வந்து திருச்சபை முறைப்படி அதை தவறுன்னு சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த பிளானை. ஆக்சுவலி அவர் தேவர் அபவுட் டு கோ ஃபார் தட், அப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க. கடவுள் விரும்பலை, வேண்டாம். அப்போ ஆண்டவரில் காத்திருப்போம். அவங்க சொல்கிறாங்க, 3 வருஷமாக நாங்கள் என் கணவரும் நானும் கையை பிடிச்சி உயர்த்தி ஜெபிப்போம் ஃபாதர், நீங்கள் சொல்லும்படியாக நாங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த திருப்பலி நேரத்திலெல்லாம் நாங்கள் மன்றாடி ஜெபித்தோம். திடீரென்று ஒரு உடலில் ஒரு சிறிய மாற்றம் வந்தது. அது வழக்கமாக ஏதோ உடல் மாற்றம் போல், வேறு உடலில் ஏதோ குறை, அதனால தான் அப்படி வருதுன்னு அப்படி நான் நினச்சி கொண்டேன். ஆனால் அந்த மாற்றத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தபோது, சரி எதுவும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமேன்னு போய் பார்த்த பொழுது, இதோ எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருந்ததை நாங்கள் அறிந்து கொண்டோம், நான் ஒரு தாயாக மாறியிருந்தேன் என்று சொன்னாங்க. ப்ரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளையே யோசித்து பாருங்க, அந்த மகளுக்கு, அந்த மகளுடைய விசுவாசத்திற்கு கடவுள் கொடுத்த பரிசு. எங்கள் வீட்டிலையும் ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் சகோதரன், மூத்த சகோதரருக்கு 12 ஆண்டுகளாக ஆண்டவர் பேர் பாக்கியம் இல்லாமல் வைத்திருந்தார். அந்த மகளிடத்தில், என்னுடைய அண்ணனுடைய மனைவியிடத்தில் நான் பேசினேன், ஏதாவது செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாங்க, என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், நான் நம்பி இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. 12 ஆண்டுகள், 12வது ஆண்டு இது அவர்களுக்கான கனி கிடைத்தது. 2 ஆண் பிள்ளைகளோடு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள், அந்த பிள்ளைகள் என்ன செய்யலை, ஆண்டவருக்குள்ளே முடங்கி போயிடலை. என் சகோதரன் ஒருபுறம் போராடினார். அவருடைய போராட்டமெல்லாம் எனக்கு வியப்பாக இருந்தது. வேளாங்கண்ணிக்கு நடந்து போவார், நடந்து போகிறதுன்னு நான் சொல்லலை, தயவுசெய்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நடந்து போகிறதுன்னா அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை, கடவுள்கிட்ட போனால் எனக்கு கிடைக்கும். ஒரு புறம் மனைவி போராட்டம், ஒரு புறம் கணவன் போராட்டம், பதில் கிடைத்ததே. இதை மாதிரி நிறைய இடத்துல உதாரணங்கள் உண்டு பிள்ளைகளை. நீங்களும் நானும் அதை உணரணும். ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவருடைய வாக்கு வருது பாருங்கள். இணைச்சட்டம் 26:19 அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் ஆட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இன்னைக்கு கொடுக்குறார் இந்த வாக்குறுதியை, உனக்கு தான் கொடுக்குறார். ப்ரைஸ் தி லார்ட். யோசிக்காதீங்க, உங்களுக்கு தான் அந்த வாக்குறுதி. உன்னை ஆண்டவர் எதுக்காக இப்படி உயர்த்துறாருன்னா, அவருக்கு தூய மக்களினமாக இருக்கணும். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருக்குது ஃபாதர் அப்படி சொல்லி போயிடக்கூடாது. தூய மக்களினமான இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்கள் என்னை உயர்த்துறீங்க, நான் இனிமேல் தூய மக்களினமாக இருப்பேன் என்று இப்பொழுது நீ சொல்லிப்பாரு. ஆண்டவர் அந்த வாக்குறுதியை உனக்கான வாக்குறுதியாய் வைப்பார். ஆண்டவருடைய பெயரால் இதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய மாறாவின் கசப்பை மாற்றினவர். மாறாங்கிற தேச ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த பேர் வச்சதே மாறானா கசப்பு. இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், விடுதலை பயணம் 15:22 பார்க்குறோம். மோசே இஸ்ரேலை செங்கடலிருந்து புறப்பட்டு போகச் செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சூர் பாலைநிலத்தில் பயணம் செய்தனர். தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. அவர்கள் மாறாவை சென்றடைந்தனர். மாறாவிலிருந்து தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. அதனால் தான் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயர் வழங்கியது. நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். மக்கள் பாருங்கள், மோசேவை நோக்கி முறுமுறுக்கிறது அவங்க வேலை. மோசே என்ன செய்வார், ஓடி போய் ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்துவார். இதுதான் அங்கே நடக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ மோசேவினுடைய செயல் நம்முடைய செயலாய் மாறணும். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். ஒரே ஒரு மரத்துண்டை காட்டுறார். அங்கே இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற அந்த மரத்துண்டை வெட்டி அதில் போடுறானார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார். பாருங்கள், இவ்வளவு செஞ்சுட்டு கடவுள் சோதிக்கிறார். அப்போ நன்மைத்தனங்கள் உனக்கு நெருங்கி நிறைவாக கொடுக்கப்படுகிற போது சோதனைகள் உனக்கு வரும். நீ அந்த நேரத்திலெல்லாம் எப்படி இருக்கணும், எதை இழந்தாலும் நான் ஆண்டவரை இழக்க மாட்டேன்னு இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடுங்கிட்டாரே சாமி அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த இடம் மாறா என்கிற கசப்பை மாற்றிய இடத்துல தான் ஆண்டவர் சோதனையை வைக்கிறார். என் தேவ பிள்ளைய, இதோ இந்த நாட்களிலே வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆனால் ஆண்டவருடைய அருட்கரம் உன்னை தாங்கி நிற்கிறது. மறந்து போகாதீங்க. இந்த மகிமையான வேளையில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் எழுச்சியை ஆண்டவர் பக்கமாக எடுத்து வைங்க. ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்வில் காண செய்ய போகிறார். ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறவர் மட்டுமல்ல, அதிசயத்தை நீ காணும்படியாய் செய்வார். காத்திருங்கள். ஆமென்.
பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தா.